என் சிவா எனும் சைவந்தா தார்பின் அந்நீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அந்தரமேத்து செல்லும் அலர்கதிரோன் பல் தகர்த்து அப்பா இல்ல சிந்தி இசை திசையே தேவர்களை ஓட்டு வந்த செந்தார் பொடில் புடைசூல். செந்தார்னா மந்தாரப்பூ. அந்த மந்தாரப்பூக்கள் எல்லாம் பூத்து கிடக்க முடியாத பொழில் உடைய திருப்பெருந்துறையாம். செந்தார் பொழில் புடைசூல் தென்னன் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுதும் காமம். செந்தார்னா செம்மையான தார். ஆமா, மந்தார மாலையே பாடுதுங்கானம்மானாய். அது மாதிரி அவனுடைய பெருமானுடைய கழுத்தில் இருக்கிற அந்த மாலையை நாம் நினைந்து பாடுவோம் என்று சொல்கிறார். ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உட்கொளந்து. அருமையானது சித்தாந்த கருத்து. சித்தாந்த கருத்து ஊனாய் உடம்பாயே இருக்கிறான். உடம்பா இருக்கிறான்னா உடம்பு என்னென்ன செய்யுது? கையானது சில பணி செய்யுது, கண் என்ன பார்க்குது, காது என்ன கேட்குது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த கண் வேறு அது வேறு அல்ல. அவையெல்லாம் வேலை செய்வதற்கு என்ன பண்றாவன்? எப்படி இருக்கிறாவன் கூட என்ன? ஊனாய் என்றால் உடனாயிருக்கிறான். அப்போ கையாயிருந்து இயக்கிறான், கண்ணாயிருந்து பார்க்கறான், காதாயிருந்து கேட்கிறான், உடனாயிருக்கிறான். அப்ப அது ஊனாய் உயிராய் வேறாக இருக்கிறான். ஊன் வேறு உயிர் வேறு, அதனால வேறாகவும் இருக்கிறான். உயிராய் உணர்வாய் அது ஒன்றாக இருக்கிறான். என்ன ஒன்றாக? இவன் நினைப்பதை அப்படியே கொடுவே தான் செலுத்தி செலுத்திட்டு இருக்கிறான். அப்ப ஆண்டவன் எப்படி இருக்கிறான்? ஒன்றாய் வேறாய் உடனாய் அவையேயாய் தானியாய் அவையே தானியாய். எத்தனாம் சித்திரான்? எத்தனாம் சித்திரான்? ரெண்டு மூணு தான் உலகில் தெரிந்தது. அவையே தானே ஆயிரு வினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்று எல்லாம் மூணு வரி தான், மூணு அல்லது நாலு வரி தான். ஆனா சித்தாந்தத்தை புளிஞ்சு விட்டது. ஒரு 83 வெண்பா அது அவர் பாடினது, அவர் பாடாதுன்னு கூட சொல்லிட்டு இருக்க காரணம் உண்டு. சூத்திரம் மட்டுமே பாடினதுன்னு கூட சொல்ல உண்டு. சூத்திரம் மட்டும்னு என்ன அர்த்தம்? முதல் சூத்திரம் மூணு வரி, அடுத்தது மூணு வரி, அடுத்தது நாலு வரி, அடுத்தது மூணு வரி, அடுத்தது நாலு கணக்கு பண்ணீங்கன்னா 12 3 36 ஒரு 50 வரி 52 வரியில் இருக்குது. இந்த 52 அடிகளில் சித்தாந்த சாஸ்திரத்தையும் முடிச்சுட்டாரு. திருவள்ளுவர் பல சொல்ல காமருவர் மன்றர் சில சொல்ல தேற்றாகிறார். சின்ன சின்ன கொஞ்சம் சொல்லிலேயே எல்லாம் சொல்றதுக்கு தெரியாதவன் தான் பல சொல்லுவான் அப்படின்னா. சித்தாந்த சாத்திரத்திலே இருக்கிற நம்ம சின்ன நூல் அது ஒண்ணுதான் சித்தாந்த சாத்திரம். சிவஞான உரைய நம்ம பெருசா பண்ணிட்டாங்க. ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உட்கொளந்து அவனேயாய் தானேயாய் வேறாய். அதனால அப்படி என் உட்கலந்து எப்படி இருக்கிறான்? தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய். தீங்கரும்பின் கட்டியுமாயினர். இப்ப கரும்புங்கிறதுனா அதை வந்து நான் கேட்டா அந்த மட்டையோட சேர்ந்து இருக்குது, கட்டி வேண்டி இருக்கு. இது வேறு அல்லது பல்ல வச்சு பிடிச்சி தள்ளிக்கிறது, அது மாதிரி அதுவும் துப்ப வேண்டியிருக்கு சக்கைய. தீங்கரும்பின் கட்டினா அப்படியே புட்டு புட்டு உள்ளதெல்லாம் வேண்டிதான். தீங்கரும்பின் கட்டியுமாய். அப்புறம் சுவாமிகள் கனி எனும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமூடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் பிச்சுட்டது. ஏன்னா இந்த கனியனும் கட்டிப்பட்ட கரும்பினும் என்பது இருக்கிறது வாய்க்கு சுவ. பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் அதுல போய் விடுறானே திருவள்ளுவர் அங்கிருந்து கண்டு கேட்டு உண்டு இருத்து ஒத்தடி ஐம்பொழினும் ஒன்றொடி கண்ணே உள. அதனாலதான் பனி மலர் குழல் பாவை நல்லாரினும் பார்த்தா இதெல்லாம் விட தனி மூடி நனானையிட்டால் தனி மூடி கவித்து ஆளும் அரசினும் நீ நினைக்கிற சுவைகள் எல்லாம் விட இனியன் எனக்கு திதிக்கல சாமியினர். தன் அடைந்தார்க்கு இனியன் அடைந்தால இங்க இருந்த என்ன பண்றது, வெள்ளம் தான் இருக்குது பாக்குறோம், அதை எடுத்து சின்னதா உடைச்சு போட்டு உள்ள தள்ளனாதான்டா, வெள்ளத்தை பார்த்து பார்த்து இருந்த மக்கு போயில எடுத்து உள்ள தள்ளடா. தன்னடைந்தார்க்கு இடைமருதனி இனியன் யாரு அப்பர் சுவாமி. அதான் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானூர் அறியா வடியமுக்கு தந்தருளும். தேவரெல்லாம் அறியாத வழி, என்ன அறியாத வழி, ஒவ்வொரு வழியா அதிகமா தான் இருக்குது அல்லவா. வானூர் அறியா வழி அது என்னது, என்னது திருப்பள்ளி அடிச்சு, ஏன்னா திருப்பள்ளி எல்லாம் இப்ப நம்ம சொல்லணும்னு சொல்றோமே, அதனால இது பத்தாவது பாட்டு என்ன, உவனியில் போய் பிறவாமையில் போனா சார் திருவண்ணாமலை பிறந்திருக்கணும் சார், நான் போய் தேவலோகத்துல பிறந்துட்டேன். நம்ம தேவலோகம் பெருசா இருக்கணும், ஏன்னா புவனியில் போய் பிறவாமையில் பின்ன எங்க சார் பிறந்திருக்க, தேவலோகத்திலையும் கற்ப உரிச்சியும் காமதேனத்திட்டையும் கட்டி மாற அடிச்சுட்டு இருக்கிறேன். ஐயோ அதெல்லாம் நாங்க ரொம்ப சிறப்புன்னு நினைக்கிறேன், அணியே ஆண்டா நீ ஒருத்தன் போக்குகின்றோம் அவமே காலத்தை போக்குறையா உட்காந்துக்கிட்டு. பின்ன எங்க சார் போய் பிறக்கிறாரு, இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றாரு, திருவண்ணாமலையும் திருப்பனந்தாலும் சிவனைய கொள்கிறாரு, பிறந்த அங்கலடா பிறக்கணும். ஆமா தவறி இங்க வந்துட்டோம் அப்படின்னா பின் என்ன, அதனால இப்படி எங்க பாட்டு, தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானூர் அறியா வழி, அதுக்காக சொல்ல வந்தேன், அவர்களுக்கெல்லாம் தெரியாத வழி அது, ஏன் அது இந்த செல்வ செருக்கில் அப்படி இருந்ததுனால இன்னைக்கு என்ன சாப்பிட்ட நாளைக்கு என்ன சாப்பிட்டேன்னு அப்படி வச்சுட்டு போடுது இல்ல, அதனாலதான் வந்து ஒன்னுக்கு ஒண்ணு பண்றது இப்படி எல்லாம் செய்யறது. எதையும் தவறு பண்றது பூர பாருங்க, தேவர்கள் வந்து போய் சும்மா இருக்கிற செங்க ஊதி கெடுத்தானா டேஷ், அது மாதிரி எதைய போட்டு கடைய போய் அது நஞ்சு வர போய் அறுத்து விட்டு ஆம்பளை கூப்பிடணும்னு இப்படி ஒரு சங்கடங்க, இப்படி எதையும் பண்ணிட்டே இருப்பாங்க அல்லவா. அதனால வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும், யார் சாமி எப்படி, தேனார் மலர் கொண்டை அருமையான கொண்டை மலர் அணிந்தவன் சேவகனார், சேவன்கிறதுக்கு முன்னே சொல்லியிருக்கிறேன், நாம் நினைக்கிற மாதிரி அல்ல சேவகன், வீரன் அர்த்தம், வீரன் அர்த்தம், சேவகன்னா பைய தூக்கிட்டு வரவன் அர்த்தம் இல்லை, இப்ப யாரும் பைய தூக்கிட்டு வர மாட்டான் அதனால. ஆமா ஏன் சேவகனாய், சேவகன் தான் இங்க வீரன் அர்த்தம், தேனார் மலர் கொண்டை சேவகனார் சீரொடி சேர் ஆனா அறிவாய், ஆனா அறிவாயினர், ஆனா அறிவுன்னா அமைதியில்லாத அறிவு, திருக்குறள் சொல்லால் சொன்னால் வாலறிவன், வாலறிவன், அதனால ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா, அளவிறந்த பல்லுயிர்க்கும் அப்படின்னு கேட்டா உலகத்தில் இருக்கிற உயிரில் எல்லாருக்கும் திருவள்ளுவர் ஆதி பகவன் முதற்றே உலகு, ஏனி அவன் பறவை கறவை எல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆமராஜா, அது போல அந்த உலகமெல்லாம் உலகமெல்லாம் ஆதி பகவன் முதற்று இறைவனை முதன்மையாக கொண்டது உலகுன்ற, ஆம்பளையா பொம்பளையா வாத்தியாரா அல்லது பிரிஞ்சுபாலா காஞ்சபாலா இதெல்லாம் ஒரு பாலும் அதுல 17வது பாட்டு, இது முழுக்க நல்ல அகப்பொருள் சுவையான பாட்டு, அகப்பொருள் சுவைப்பட அமைந்திருக்கிற பாட்டு. சூடுவேன் பூங்கொண்டை சூடி சிவன் திரள்தோல் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் கடலே சிந்திப்பேன் பாடுவேன் சேர்த்து மலர்வேன்
அனலேந்தி ஆடுவான் தேவடியே பாடுதுங்கானம்மானாய்.
அருமையான பாட்டு. தலைவி தலைவனை, அதாவது பெருமானாகிய தலைவனை தெரிந்த ஒரு தலைவி சொல்லுவது போல இந்த அருமையான பாட்டை சொல்லியிருக்க.
சூடுவேன் பூங்கொண்டை
தோழிமார்த்த சொல்றா. என்னுடைய தலைவனுடைய மாலை என்ன தெரியுமாடி? கொன்றை மாலை. அவன் மேனியில பட்டதுனால அந்த மாலையை ஏன் நான் முடியில வச்சுக்கிறேன்? ஏன் அவன் திருமேனியில பட்டதுனால அது எம்மேலே படும்போது எனக்கு உடம்பெல்லாம் சொல்லிருக்கும், உடம்பெல்லாம் தளிர்க்கும். அதனால எனவே
சூடுவேன் பூங்கொண்டை,
அழகான கொண்டை பூவை பெருமான் அணிந்தவையினாலே எனவே தன்னுடைய தலைவன் உடம்புல பட்ட பொருள் எல்லாம் தனக்கு இன்பம் தரும். இப்ப நம்ம கூட நமக்கு யாராவது ரொம்ப வேண்டியவங்க என்ன சொன்னா அவங்களுடைய பொருள் எது எடுத்தாலும் நமக்கு கண்ணப்பட்டு நான் மன மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப நம்ம தந்தையார் கண்ணாடி போட்டிருந்தாங்க, அந்த கண்ணாடி தந்தையார் பிறகு கூட அப்படி இருந்தான், இது அப்பா போட்ட கண்ணாடி, எத்தனை நேரம் போட்டு நம்ம பார்த்திருக்காங்க, நம்ம எல்லாம் தூக்கி எடுத்திருக்காங்க, இல்ல கண்ணாடி இருக்கு என்று சொல்லும் போது அந்த கண்ணாடியை காணுகின்ற பொழுது யார் நினைவு கூறுகிறது? தந்தையார் நினைவு கூறுங்களா. அது போல நமக்கு யார் ரொம்ப நெருங்கியவர்கள், நமக்கு அன்புக்கு உடையவர்களோ அவருடைய பொருளை கண்டாலே நமக்கு அந்த ஈடுபாடு. அதனால இந்த பெண்ணுக்கு என்ன ஞாபகம் வந்தது? அந்த பூங்கொண்டை சூடுவேன். அந்த பூங்கொண்டை தலையில சூடி கொள்ளும் போது எங்க தலைவனையே நான் அப்படியே மனசுல வச்சிருவா, தலையில வச்சிருக்க மாதிரி இருக்கு இல்ல, அப்படிதான் இருப்பண்டி.
சூடுவேன் பூங்கொண்டை சூடி சிவன் திரள் தோல் கூடுவேன்.
அப்படி அந்த அருமையான மாலை அணிந்தன் வாயிலாக அவன் அப்படியே நான் கட்டி தழுவேன்,
சிவன் திரள் தோல் கூடுவேன்,
கூடி மகிழ்வேன். ஏன் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறேன். திருவள்ளுவர் அந்த ஊடுதல் என்பது ஒரு விதத்தில் இன்பம், கோபித்துக் கொள்வது, ஆனால் அது கூடுதல் உடம்புக்கும் அந்த உள்ளத்துக்கும் இன்பமும். ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறும் என்றெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்வார். எனவே அப்படிப்பட்ட பெருமானை நான் கூடுவேன்,
கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன்.
அப்படி அது மாதிரி அவன் ஊடி கூடியதன் பயனாக நான் என்ன பண்ணுவேன்? புது ஊடுவேன். ஆமா, நீதான் அவனோட கூடி இருக்கும் போது அப்படி ஏன் நீ ஊடுகிறாய் அப்படின்னு திருவள்ளுவர் ஒருத்தர் சொன்னார். அந்த மாதிரி எல்லா இலக்கியங்களையும் அகப்பிள்ளைக்கியங்கள்ல ஊடுதல் எப்ப வரும்னு கேட்டா, கணவன் தன்னை விட்டு வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுதுதான் ஊடுதல் வரும். அதுதான் சகஜம், பொதுவாக ஊடுதல் என்பது வரும். ஆனா திருவள்ளுவர் தலைவிதான் தன்னுடைய தலைவன் எங்கே யாரோடு தொடர்பு கிடையாது, தன்னை தவிர வேற யாரும் இல்லை, தான் அவனை தவிர இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏண்டி ஊடுற அப்படின்னாரு. அது உனக்கு தெரியாது போலீங்க, சொல்லுடி அப்படின்னாரு. இப்ப நம்ம வந்து ஊடினாத்தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவன் வருவார், வந்த உடனே ஏன் இப்படி கோச்சிருக்கிற, ஏன் இப்படி இருக்கிற, நான் என்ன பண்ணேன் என்று மாதிரி கெஞ்சுவார். அப்படி தொட்டு வருவார். அதெல்லாம் பாக்குறதுக்கு தாண்டி நான் ஊடுறேன், வேற ஒண்ணும் அவர் தப்பு பண்ணல. இல்லை தவறு அவர்க்கு ஆயினும், திருக்குறள். அவர் மேல ஒரு மாசு மருவு இல்ல, தப்பு இல்ல, ஆனாலும் ஊடுதல் வல்லது, நான் ஊடுவேன். ஏ அவர் அடிக்குமாறு என்ன கொஞ்சம் அவர் என்ன கெஞ்சுவார் நெஞ்சுவார் அவர் தோடுவார் அவர் உனக்கு என்ன வேணும் பார், நான் என்ன உனக்கு பண்ணிட்டேன், உன்னை தானே எப்போ நினைக்கிறேன் என்று சொல்லுவார். அதெல்லாம் நான் காண்பதற்காக நான் ஊடுவேன். இப்படி தவறு இல்லாமலும் நான் ஊடுவேன்னு சொன்னது திருவள்ளுவர் தலைவிதான். மற்ற அகனான் ஒரு தலைவி நம்பிய நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு இதெல்லாம் அகலிக்கியம் தான். அதுல வர்ற தலைவி கூட என்னன்னா, தன்னுடைய கணவன் ஏதோ ஒரு தவறு செஞ்சா அதனால ஒரு இவர் மாதிரி 63 திருநீலகண்டர் ஏ திருநீலகண்டர் மணி ஊழியதற்கு காரணம் நிச்சயமா கணவன் தவறு செஞ்சதுனால. ஆனால் தவறின்றி ஒரு பெண் ஒரு கணவனோடு ஊடியதாக சொல்லுவது என்றால் திருவள்ளுவர் தலைவிதான். என்ன பண்றது, அவன் தனித்தன்மைகளாக திருக்குறள். எனவே அதுபோல இங்கே அந்த தலைவிக்கு என்னன்னா, எந்த தலைவன் இந்த தலைவன் போய் எங்கே யாரோடு சேர போறார் கிடையாது, ரொம்ப அப்படியே கற்பின் உயர்ந்த சிகரம் அப்படி இருக்குமானால, அப்படிப்பட்ட தலைவனோடு நீ ஊடி கூடி முயங்கி மயங்கி இப்படி இருந்த நீ ஏண்டி ஊடுறேன்னாரு. ஏன் ஊடுகிறேன்?
இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு. அதெல்லாம் நான் ஊடுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஊடுவேன் செவ்வாய்க்கு உருதுவேன். அவருடைய அருமையான வாய் இப்படிப்பட்டதுன்னா சிவப்பு. இவர் மட்டுமா சொன்னார், குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். ஆமா, உடம்பே சிவப்பு. பொதுவா கருப்பா இருந்தவங்களுக்கு கூட வாய் சிவப்பா இருக்கும், வாய் நாக்கு சிவப்பா இருக்கும். இது முழுக்க இயல்பாகவே சிவப்பு. இப்படி வாய் இப்படி சிவப்பா இல்லாம இருக்கு. அதனால குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில், அது கூட கொவ்வை பழம் மாதிரி சிவந்திருக்குமா, சிவப்புனா சிவப்பு முழுக்க சிவப்பா இருக்கும். குமிழ் சிரிப்பும் என்றார் அவர் இறை அனுபவமாக சொன்னார். இங்கே அந்த காதல் அனுபவமாக இந்த அம்மா சொல்றார் இல்லைங்களா. அப்ப செவ்வாய்க்கு உருவேன், அவருடைய செவ்வாய் இன்னொரு பொருள் கூட உண்டு. செம்மை என்பது பரிமையில உரையில் இருந்தான்னா, செம்மை என்பது என்று நிறத்தோடு என்று பண்பையும் குறித்தது. ஆமா, நிறம் செவ்மை சிவப்பு, பண்பு என்னன்னா அவர் வாயில வருவதெல்லாம் என்னது, வேதம் இல்லடி, வேதம் இல்ல, அப்படிப்பட்ட வேதம் இல்ல. பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணியேடி, திருவாயில் சொன்னது. ஏன்னா அந்த வாயிலிருந்து வருதுன்னா அதெல்லாம் வேத வாக்கா இருக்குமே தவிர, இந்த பயனில் சொல்லோ அல்லது இன்னாத சொல்லோ அல்ல தவறான சொல்லோ இருக்கவே இருக்காது. அப்போ இங்க செம்மையான வாய் என்று சொன்னது நிறத்தையும் குறிக்கிறது, பண்பையும் குறிக்கிறது. படிமையிலிருந்துன்னா நிச்சயம் இருப்பான். இன்று செம்மை நிறமன்றி பண்பையும் குறித்து நின்றது அப்படின்னு புருவம் பாட்டுது. என்ன அர்த்தம் கேட்டா, இந்த வாய் புறத்துல சிவப்பா இருக்கிறது மட்டுமல்லாம, அந்த வாயிலிருந்து எந்த தவறான சொல்லும் என்னைக்கும் என்றும் தோன்றுவதே இல்லை. அதனால் சொன்னார் அவர் என்ன பண்ண, அதுதான் திருவாசகம் இருக்குது. பேசுவதும் அவர் எதேன்னு பேசினார்னா அது வேதம் தான், அவர் வாயில இருந்து அது. நீங்க ருக்வேதமா யஜுர்வேதமா கேட்கக்கூடாது, அவர் வாய் திறந்து பேசின ஒரு சொல்ல, அவர் அவர் வாக்கு வேத வாக்கு அல்ல, வேத வாக்கு அந்த அது வேத வாக்கு. அதனால அப்படிப்பட்ட அருமையான செம்மை என்பது இன்று பண்பை அன்றி எதையும் குறித்தது, நிறத்தை அன்றி பண்பையும் குறித்தது. செவ்வாய்க்கு உருகுவேன் உள் உருகி தேடுவேன். அப்புறம் இருந்த மாதிரி இருப்பார், அப்படி என்ன கண்ணுக்கு தெரியாம போவார். நான் என்ன பண்ணுவேன் அதுக்காக விடுவேனா, உள்ளுருகி தேடுவேன், உருக்கத்தோடு தேடுவேன். எங்க போனாலும் தெரியலையே, ராத்திரி நேரமாச்சே, மணி 10:09 ஆச்சே, ஒரு கால் வந்து அண்ணாமலையார வளமாட போயிருக்காரோ அப்படி போனா, அவர் பாவம் போகும்போது ஒண்ணு சாப்பிடாம போயிட்டாரு, 14 கிலோமீட்டர் ஆச்சே, ஏதேன்னு ஒரு கப் பால் சாப்பிட்டு போயிருக்க கூடாதா என்று இப்படி உள்ளுருகி தேடுவேன். அவரை நான் தேடுவேன், தேரி சிவன் கடலே சிந்திப்பேன், தேரி சிவன் கடலே சிந்திப்பேன். அப்படி தேடியவனுடைய பயனாக அவருடைய திருவடி தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. அந்த கடலையே நான் மனதை திருவடியை சிந்தித்துக் கொண்டே இருப்பேன் இல்லைங்களா. அதனால சிவன் கடலே சிந்திப்பேன், பாடுவேன். அப்புறம் பார்த்தேன், சரி முன்ன போனார் இன்னும் வரவே இல்லையே, ஒரு கால் என்ன மறந்து வராமையே இருந்துருவாரோ சிவ சிவ அப்படின்னு வாடுவார், ஒரு கால் வாராமல் இருந்து விடுவாரோ என்ற எண்ணத்தினால பாடுவான். பாடுவேன் அப்புறம் பார்த்து பேர்த்து மலர்வேன். திடீர்னு என்ன பண்ணுவேன் கேட்டா, என்ன மகிழ்ச்சி படுவேன், ஏன் அப்படின்னு கேட்டா, பெயர்த்து மலர்வேன். பெயர்த்து மலர்வேன்னா, ஏ அவர் எப்படியும் வராம இருக்க மாட்டார், நிச்சயம் வந்து விடுவார், என்னை மறக்க மாட்டார் என்று நினைக்கும் போது சரி அப்ப மகிழ்ச்சி படுவாராம். எனவே ஒரு கால் வாராமல் இருப்பாரோ என்று கருதி வாடுவாராம். இல்லை இல்லை, அவர் வராமல் இருக்க மாட்டார், என்னை மறக்க மாட்டார், நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டேமாங்கிற மாதிரி, நாம் மறந்தா கூட அவன் மறக்க மாட்டான் பெருமை நான். அதனால் அந்த மாதிரி கருதி போய் அவரை மகிழ்ச்சியோடு நினைப்பாராம். ரொம்ப அருமையா திருவள்ளுவர் தலைவி. ஏண்டி தூங்கியே உன்னை பார்த்ததுன்னு ஏண்டி நீ தூங்கலன்னு கேட்டாரு. நான் தூக்கும்னே வரமாட்டேங்குது அப்படின்னு. ஏண்டின்னு வரலன்னா எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ எப்ப வருவாரோன்னு தூக்கம் வரமாட்டேங்குது. வந்துட்டாரு வச்சுக்கோ, ஐயோ எப்ப பிரிஞ்சிருவாரோ எப்ப பிரிஞ்சிருவாருன்னு தூக்கம். இதெல்லாம் திருவள்ளுவர் தான். வாராக்கால் துஞ்சா வரில் துஞ்சா, அவர் வந்தாலும் எனக்கு தூக்கம் வராது, வராட்டியும் தூக்கம் வராது. அப்போ என்றும் ஆரஞ்சர் உற்ற கடை, என்னுடைய கண்கள் என்னைக்குமே தூங்குறது இல்லை. அப்ப கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காது என்னாரே, நிச்சயமா கண்ணை துயின்றவமே காலத்தை போக்குவதே இல்லை. ஏன் எப்பவுமே நான் முடிச்சுக்கிட்டேன் இப்படி எல்லாம் அந்த ஒன்றரை வரியில பேசினது அவர் தான். இன்பத்து பாலும் இன்பத்து பாலையும் அவருக்குன்ற ஒரு தனித்தன்மை இருக்கு. வாராக்கால் துஞ்சா வரில் துஞ்சா என்றும் ஆரஞர் உத்தரவு, எப்பவும் துன்பம் தான் கண்டுபடுது. வந்தா ஐயோ எப்ப பிரிஞ்சிடுவாரோ என்ற துன்பம், வரலன்னா எப்ப வருவாரோ என்ற துன்பம், ஆகவே தூக்கமே இல்லை. இப்படி எல்லாம் பண்ணது யாருமே இல்லை, அவர் தான் பண்ணார். இப்படி எல்லாம் வாடுவேன் வரமாட்டாரோ என்று பேர்த்து மலருவேன், இல்ல நிச்சயமா வந்து விடுவார் என்று சொல்லி இல்ல பெயர்த்து மலருவேன், அனலேந்தி ஆடுவான் தேவடியே பாடுதுங்கான் அம்மா நாயி. ஆகவே எப்படி இருந்த நிலைமையிலும் சரி, கையில் அனலேந்தி இருக்கானே இங்க பெருமான், அவனுடைய திருவடியே தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கேன், எனக்கு வேற எதுவும் இல்லை என்று சொல்லி அருமையான பாடல். இப்படி பாடுதுங்கான் அம்மா நாய், கிளி வந்த மென்மொழியால் கேழ்கிழரும் பாதியனை, கிளி வந்த மென்மொழியால் அப்படின்னாரு, கிளி வந்த மென்மொழியால். பெருமாட்டி கையில கிளி இருக்கு, அது எதனால வந்ததுன்னாரு, என்ன இந்த அம்மா பேச்ச கேட்டு 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 இது மாதிரி நாம பேசறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூடவே வந்துகிட்டு இருக்குமா, கையிலேயே இருக்குமா. கிளி வந்த மென்மொழியால், எல்லாரும் கிளி போல பேசுவார்கள்னு சொல்லுவாங்க இவர். அந்த கிளி கூட என்னன்னு கேட்டீங்கன்னா எதற்கு வருதுன்னா, இந்த அம்மா மாதிரி நாம் பேசலையே எப்ப பேசுறது என்பதற்காக தெரிந்து வருங்க வந்திருக்கான். கிளி அப்படிப்பட்ட மென்மையான மொழி, அந்த வாயிலிருந்து வர்ற சொற்கள். கிளி வந்த மென்மொழியால் கேழ்கிடரும் பாதியனை, கேழ்கிடரும் பாத்தீங்களா, இங்க கேள் ஐயா சொல்லிட்டே இருந்தாங்க இந்த இல்லம்மா இதை பத்தி எல்லாம் என்ன பண்றது அவங்க ஆதகம். இந்த நகரலகரம் நகர நகரம் எல்லாம் தெரியாம சமுதாயம் வளருதே, அது ரொம்ப கடுமையான வருத்தம் அவருக்கு. கையலார் மயிலிப்ப கையலார் மையலிலே, அங்க ஒரு அருமைப்பாடு, ஒரு அருமையான அந்த பாட்டு. இப்ப சில பாடலை வச்சு மணிவாசகரும் கல்யாணம் பண்ணார்னு ஆரம்பிச்சுட்டான். மலேசியாவில் போன உடனே ஐயா மணிவாசகர் திருமணமானவராமல்ல அப்படின்னு கடுமையான கோபம் வந்தது. எந்த கடுதை சொன்னாலும் சொல்லலான்னு நினைச்சேன், வேணான்னு ஏன்னா சில பாட்டை வச்சுக்கிட்டு அவரு சொல்றது. இங்க என்ன சொல்ல பாருங்க, தையலார் மையலிலே தாழ்ந்து விட்டேன் அல்ல, தாழ்ந்து விட கடவேணி எங்கள் பெருமான் மட்டும் திருப்பரந்துரையில் இந்த மாதிரி நான் குதிரை வாங்க சென்ற என்னை பெருமான் தடுத்தாடு கொண்டு இந்த அருள உபதேசம் செய்திராவிட்டால் என்ன செஞ்சிருப்பாங்க, அருமையா குதிரை வாங்கிட்டு வந்திருப்பாரு, ஓரானா எடுத்திருக்க மாட்டார். ஆமா, 20வது நூற்றாண்டுல எல்லாம் வாய்க்குள்ள போடுறதெல்லாம், அதனால நேர்மைன்னு நேர்மை மாண்புமிகு அமைச்சர்ல, அதனால ஓரானா கூட கணக்கு போறாமே அப்படியே குதிரை வாங்கியிருப்பாரு. குதிரையை வந்து பார்த்திருப்பான் பாண்டியன், என்ன மாண்புமிகு அருமையான குதிரை வாங்கியிருக்கீங்கயா, நீங்க தான் போய் இப்படி எல்லாம் வாங்கினீங்கன்னு சொல்லி என்ன பாராட்டிருப்பார். பாராட்டி பிடிச்சவர் என்ன பண்ணிருப்பார், ஆமா இன்னும் உங்களுக்கு வயது வளர்ந்து கொண்டே இருக்கு, திருமணம் ஆகாம இருக்குது, சிவ சிவ இந்த வைகாசியில திருமணம் வச்சிடணும்னா என்று சொல்லி திருமணம் செய்தே இருக்கு. ஆனால் அப்படி தையலார் மையலிலே தாழ்ந்து விழக்கட வேணும் அப்படின்னா, விழ இருக்கிற எண்ணெய் என்ன செஞ்சாரா, பையவே கொடு போந்து மெதுவ என்ன அந்த நிலையிலிருந்து நீக்கி என்னை கொண்டு வந்தாராம். இங்க ஒரு ஒரு அருமைப்பாடலாம் சொல்றது உண்டு. பாடா ராஜா பண்ண பார்க்க வந்தேன், எங்கடா நிக்கிறேன் என்று சொல்லி தர, ஐயோ அங்க நிக்கிறியாடானா அப்படின்னு. ஆகவே அந்த மாதிரி அந்த ஓரத்தில் இருக்கவனை எப்படி கூப்பிடணும், அந்த அதிர்ச்சியை காட்டாம கூப்பிடும். நமக்கு அதிர்ச்சி தான் வரும், ஆனா வரக்கூடாது. வந்தது அதை சிரிச்சுக்கிட்டே ஒரு காலுக்கு வச்சாங்க ஒளிஞ்சே போதும். அது போலீங்க, நான் இது மாதிரிலாம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு கால எல்லையில எனக்கு திருமணம் கூட நடக்க முடியாத சூழல்லாம் வந்திருக்கும். அப்படி வர இருந்த என்னை நீ தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவே. அப்படி தாழும்படியாக இருந்த என்னை நீ என்ன பண்ண, பையவே கொடு போந்து. மிக மெதுவா இங்க வாப்பா பாடராஜான்னு சொல்லு. பாசமேனும் தாழுருவி இப்படி எல்லாம் செய்திய அந்த அச்சோப்பதிகத்துல இறைவன் தனக்கு வந்த என்னென்ன செய்தான்ங்கிறது அப்படியே கொட்டி வச்சிருக்க. மும்மை மலம் அறிவித்து மூன்று விதமான மலத்தையும் அறுத்தான் சித்தாந்தம். ஆணவம் கண்ணமாயன் முதலாய முதல் வந்தால் என்னெல்லாம் ரொம்ப கொட்டியிருக்கார். எனவேதான் அப்படி வெளிவந்து இறங்கி என்ன செய்தார் எங்கள் பெருமான், இன்னருளால் அவன் என் மீது வைத்த பெரிய அந்த எண்ணறிய இன்னருளால் ஒளி வந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ. அருமை அருமை அந்த ஞானத்தை அப்படி ஊட்டினாதான். அந்த ஞானம் ஊட்டிய பிறகு அந்த உள்ளத்தில் என்னன்னு கேட்டா, இதுவரை கருமையாக இருந்த உள்ளம் அப்படி பளிச்சுன்னு மின்னிச்சான். இப்ப சொல்றமே ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் விவேகானந்தருக்கு செய்யும் போது என்ன செய்தார் எல்லாரும் சொல்லுவாங்க. ராமசாமரத்துல ரொம்ப அருமையா அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவன் இருக்கிறாரா, இருந்தால் காண்பிய நீர் கண்டீரா, கண்டிருந்தால் காட்டுவீரா. அந்த மூணு வெள்ளில போயிட்டு இருக்க. ஆண்டவனை நீர் காண முடியுமா, நீர் கண்டீரா, கண்டீராயின் எனக்கு காட்டுவீரா, இதான் கேட்டு இதுக்கு எவன் சொல்லுவான் பதில், ஒரு ஆளும் சொல்லல. ராமகிருஷ்ண பரமேஸ்வர போனார். போன போது அவற்றையும் பெரிய ஞானின்னு கேட்டவனே, ஆனா பணிவாக இப்படி கேட்ப மாட்டான். பணிவா, சுவாமி இறைவனை தாங்கள் கண்டிருக்கலாம், அப்படி கண்டிருக்கீங்களா, அப்படி இருந்தா அரியனுக்கு கொஞ்சம் அந்த கருணை காட்டுவீர்களா என்று கேட்டிருப்ப, கொஞ்சம் பணிவா கேட்டிருப்பார். அவரை தான் வேற யாரும் அதுக்கு பதில் சொல்லல. அவர் தான் இந்த ஆன்மாவுக்கு என்ன, கண்ணால் யானும் கண்டியன் காண்க திருவாசகத்தில் இருக்கு. அந்த சொல்லி சொல்லியிருக்க மாட்டார், ஆனா கண்டேன்னு சொல்ல. அப்படியானால் அடியேனுக்கு நீங்க காட்டுவீர்களா, காட்டுவேன் விழுந்தவர் காலில். இந்த பதில யாருமே சொல்லலையே சாமி. ஆண்டவனா நானா சிவ சிவ நான் எங்கப்பா கண்டேன் என்று சொல்லியிருந்தா போயிருக்கும். தான் கண்டும் கண்டதை காட்டியிருந்தார். அப்படி எப்படி காட்டினார், ஒரு நாள் அப்படியே உட்கார வைத்து தன் அவருடைய நெஞ்சிலே இந்த கையை அப்படியே அப்படி காட்டினாராம். அப்பதான் ஒரு ஒளி பளிச்சுன்னு வந்துதான். அதுதான் அவருக்கு ஞானம். அதான் ஒளி வந்து பெருமான் ஆட்கொண்டான் என்றால் அது நெஞ்சகத்தில் எப்படி செய்ததுதான், ஒளி வந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ. என்னுடைய மனசுல அன்று முதல் திருப்பெருந்துறையிலே பெருமான் குருநாதனாக வந்து ஆட்கொண்ட அந்த ஒளியை காட்டிய அளவிலிருந்து என்னுடைய உள்ளத்தில் அந்த ஒளி எப்பொழுதுமே திகழ்ந்து கொண்டிருக்கும். ஒளி திகழ, அந்த ஒளியானது என் உள்ளத்திலே திகழ. ஒளி திகழ அழி வந்த அந்த நனை, இங்க பாருங்க அழி வந்த அந்த நனை. இந்த லீனா பழத்திலானா போட்டா அழி வந்தனா அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அல்லது அழி வந்தன்னு இந்த பெரிய லீனா போட்டா அழினா கருணைன்னு அர்த்தம். தன் அழி என்றால் கருணை. அப்படிப்பட்ட அருமையான கருணையை செய்து என்று பொருள். அந்த லானா மாத்திட்டா அடி வந்துன்னா போச்சு, ஒழுங்கிட்டு இல்லாமல் போயிட்டுன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த நகரம் எல்லாம் பார்க்கணும். இன்னும் நூறு நாள் லீனா வந்துச்சுங்க எலி லீனா. அழி வந்துன்னா ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு ஆள் வந்தான் அர்த்தம். அழினா ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ரெண்டு கட்டான். இந்த ரெண்டு கட்டானுக்கு அழின்னு தெரியும். அப்போ இந்த ராணாவில எவ்வளவு கவனம் இருக்குன்னு தெரியுதல்லவா, தெரியுது சார். அழி வந்தல்ல அழி வந்தல்ல அழி வந்து அப்ப கருணை தெரியும். தமிழ் அல்லவா, தமிழ் தமிழ் சொல்லிட்டு இலக்கணத்தெல்லாம் எடுத்துட்டு பிரயோஜனம் இல்லை. இலக்கண வரம்ப நல்ல இந்த மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ்ல இருந்து சின்ன பிள்ளைகளை தட்டி கொடுத்து சொல்லணும். இந்த ராணா பொண்ணு ராஜா இப்படி பொண்ணு பாப்பா இது இப்படி சொன்னா இது என்று சொல்லுவோம்.
சொன்னா நல்ல உண்மையாவே நல்ல புலமையோட அந்த பையன் படிப்பான், தவறு இல்லாம எழுதுவான். என்னமோ அந்த எனவே அழிவந்து அந்த கருணை செய்து என்று பெறும் அந்தனனை அந்தனன் என்றார். இங்க அந்தனன் சொன்ன உடனே பார்ப்பனர் என்று சொல்லிடுவோம், அல்ல அந்தனன் திருக்குறளுக்கு போகணும். அந்தனன் என்போர் அறவோ மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை கொண்டொழுகலாம். லெக்சிகன் மாதிரி தெரியல. அந்தனன் அந்தனை யார் தெரியுமானார், அறவோர். அவங்க என்ன செய்வானாரு, எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டுவார்கள். எவ்வுயிருக்கும் பல்லலார் வரைக்கும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், அவர்தான் அந்தனம்.